வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் கொல்கத்தா என்ற தலைப்பில் வெளியான MP3 CD எங்களிடம் உள்ளது. தேவைப்படுவோர் இதனை வாங்குவதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ள உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது தொலைபேசி எண் 0444-908-1221. மறுபடியும் 0444-908-1221.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-1225.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே 2 பேதுரு 2:3 நாம் சிந்திக்க துவங்கினோம். குறிப்பாக தந்திரமான வார்த்தைகளினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்திலே தந்திரமான என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை பிளாஸ்டிக் என்ற வார்த்தைக்கு ஒப்பாயிருக்கிறது என்றும், அந்த கள்ள போதகர்கள் திருச்சபை மக்களுக்கேற்ற ஒரு அச்சிலே வடிவமைக்கப்பட்டவர்களாய் அவர்களுக்கு ஏற்ற வார்த்தை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள் என்றும் சிந்தித்தோம். கவனியங்கள், 2 பேதுரு 2:3 வாசிக்கிறேன். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. நாம் பார்த்தது போல இந்த கள்ளப்போதகர்கள் ஒரு கூட்டத்திற்கு ஒரு வார்த்தையையும் மற்றொரு கூட்டத்திற்கு மற்றொரு வார்த்தையையும் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதாவது வேதத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற திருச்சபைக்கு போகும்பொழுது அதற்கு ஏற்ற விதமாய் செய்தி கொடுப்பார்கள். ஆனால் வேதத்தை பரிபூர்ணமாய் விசுவாசியாத திருச்சபைகளுக்கு செல்லும்பொழுது அவர்களுக்கு ஏற்ற விதமாய் பேசுவார்கள். அவர்களைத்தான் பிளாஸ்டிக் போதகர்கள் என்று சொல்கிறோம். அவர்களை எப்படிப்பட்ட அச்சியினுள் வைத்தாலும் அதற்கு தக்கதாக அவர்கள் மாறிக்கொள்வார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட போதகர்களின் வாழ்க்கையிலே உள்ள குறிக்கோள் என்ன தெரியுமா? இங்கே பேதுரு வசனத்தின் முதலிலேயே அதை சொல்கிறார். பொருளாசை உடையவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். பொருளாசை ஒரு விதமான விக்கிரக ஆராதனை என்றுதான் வேதம் கூறுகிறது. எனவே ஆசையுடையவர்கள் சில சமயங்களிலே அதிகாரத்தின் மேலே ஆசையுடையவர்களாய் காணப்படுவார்கள். சில வேளைகளிலே தன்னுடைய பெயர் பிரஸ்தாபப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சில வேளைகளிலே தங்களுக்கு புகழ் வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் அவர்களிலே அநேகர் பொருளாசை உடையவர்களாய் காணப்படுவார்கள். இப்படிப்பட்ட போதகர்களை குறித்த அநேக உண்மைகளை உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒருவரை குறித்து பத்திரிகையில வெளிவந்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிறப்பு செய்தியாளர் ஒருவர் ஒரு ஆலயத்திற்கு சென்றிருந்தார். அந்த போதகர் அந்த ஊழியரை அறிமுகப்படுத்தும் பொழுது, இப்பொழுது நமக்கு செய்தி கொடுக்க போகும் ஊழியர் என் மனதிற்கு மிகவும் ஏற்றவர், ஏனென்றால் என்னைப் போலவே பணத்தை அவர் நேசிக்கிறவர் என்று முகவரை கொடுத்தாராம். அந்த செய்தியாளர் பிரசங்கிக்கும் பொழுது மிக வல்லமையோடும் அதிகாரத்தோடும் மிக திறமையாக பிரசங்கித்திருக்கிறார். 45 நிமிடங்கள் வேத புத்தகத்திலிருந்து எந்த ஒரு வசனத்தையும் வாசிக்காமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வசனங்களிலே சில பகுதிகளை மட்டும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 175 முறை நான் நான் என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தியிருக்கிறார். 7 முறை மட்டும் இயேசு கிறிஸ்து என்ற பெயரை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் செய்தி நேரத்திலே 2 நிமிடத்திற்கு 1 முறை மக்கள் சிரித்தார்கள். அவ்வளவு வேடிக்கையாக அவர் பேசினார். இறுதியாக அர்ப்பணிப்பின் நேரத்திலே அவர் அழைப்பு கொடுத்த பொழுது 12 இளைஞர்கள் எழும்பி முன்னாலே வந்தார்களாம். காரணம் என்ன? அவர்கள் சுவிசேஷத்தை இதுவரை கேட்டதே இல்லை. பிரியமானவர்களே, இதுதான் இந்த அநேக கள்ளப்போதகருடைய நிலைமை. அதுமட்டுமல்ல, திருச்சபையிலேயும் சுவிசேஷத்தை அறியாதவர்களும் இன்றும் விசுவாசிகள் என்ற பட்டியலிலே இருக்கிறார்கள். சுவிசேஷத்தை கேட்கும்பொழுது அதை கண்டுகொள்ளவில்லை, சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கும்பொழுதும் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, வசனத்தை பிரசங்கிக்கும் ஒவ்வொருவரை குறித்தும் வேத வசனங்களோடு ஒப்பிட்டு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் வேத வசனங்களைத்தான் போதிக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். 2வதாக, ஒவ்வொரு விசுவாசியும் தன்னைத்தானேயும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தான் உண்மையான விசுவாசத்தில்தான் இருக்கிறேனா இல்லையா என்பதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினாலே உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி வசப்படுத்திக் கொள்வார்கள் என்றும் பார்க்கிறோம். வேறு வார்த்தைகளிலே கூற வேண்டுமென்றால், இந்த கள்ள போதகர்கள் பணத்திற்காக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். பிரசித்தி பெற்ற ஊழியர் தன் அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது, ஒவ்வொரு முறை அவர் வெளியூர்களுக்கு ஊழியத்திற்கு சென்று திரும்பினாலும் அவருக்கு வந்திருக்கிற கடிதங்களிலே அநேக ஸ்தாபனங்களிலிருந்தும் அவருக்கு கடிதம் வந்திருக்குமாம். அவற்றிலே சிலவற்றிற்கு அவர் பணமே அனுப்பாமல் இருந்தாலும், எத்தனையோ ஆண்டுகளாக அவர்கள் தங்கள் பத்திரிகைகளை தங்கள் பணிகளை குறித்து அவருக்கு அனுப்பிக் கொண்டே இருப்பார்களாம். அவர் சொல்வது என்னவென்றால், இதற்கு காரணம் என்னுடைய பணம் அவர்களுக்கு தேவை, எனவேதான் அவ்வாறு செய்கிறார்கள் என்று கூறுகிறார். ஊழியத்திற்கு பணம் தேவை என்றால் யார் அந்த ஊழியத்தை குறித்து அக்கறை உடையவர்களாய் ஈடுபாடு உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்துதான் பெற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்திலே இந்த முயற்சி செய்யக்கூடாது என்று சொல்கிறார். இன்று அநேக அருமையான ஊழிய ஸ்தாபனங்கள் இருக்கிறது. வானொலி ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஆனால் இன்னும் சில ஊழியங்கள் எப்பொழுதுமே தங்கள் பணம் முன்னேற்றத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. கள்ள போதகர்களை குறித்த ஒரு அடையாளம் என்னவென்றால், தங்கள் பணியின் முன்னேற்றத்தை குறித்தே பேசுவார்கள். வேதவசனத்தை உங்களுக்கு பிரசங்கிப்பதை விட உங்களிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளவே அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். எனவே உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் அவர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கிற ஒருவராகவும், வெளியில் செல்லும் பொழுது நல்ல காரிலே பயணம் செய்ய வேண்டும் என்பதுமே அவர்களுடைய எதிர்பார்ப்பு. இப்படி தவறாக பணம் சம்பாதிக்கிறவர்கள் நியாயம் தீர்க்கப்படாமல் எப்படி தொடர்ந்து செல்கிறார்கள் என்ற கேள்வி எழும்பக்கூடும். தாவீது ராஜாவுக்கும் இந்த கேள்வி எழும்பியது. துன்மார்க்கர் தங்கள் பாவங்களோட கூட எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார். சங்கீதம் 73:3 பாருங்கள். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். வசனம் 12, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். தொடர்ந்து சங்கீதம் 73:16-17 வசனங்களையும் பாருங்கள். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலின் வாழ்க்கையை பாருங்கள். திரும்ப திரும்ப அவர் தவறான முறையிலே நடத்தப்பட்டார். அதற்காக அவர் எதிர்த்து நிற்கவில்லை. பிலிப்பி பட்டணத்து சிறை அதிகாரியிடத்திலே தன்னை விடுவிக்கும்படியாக தான் ரகசியமாக ஊரை விட்டு போய்விடுவதாக கூறவில்லை. அவர் ஒரு ரோம பிரஜை. எந்த விதத்திலும் காரியத்தை சரியான முறையிலே செய்யும்படியாகவே அவர் கூறினார். பிரியமானவர்களே, யாருக்கு விரோதமாகவும் நாம் பகை உணர்வோடு பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்றுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. நமது காரியங்களை நாம் கர்த்தரிடத்திலேதான் கூற வேண்டும். நாம் பழிக்கு பழி வாங்க எண்ணும் பொழுது கர்த்தருடைய இடத்தை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறோம். ஏனென்றால் ரோமர் 12:19 வசனத்திலே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பழிவாங்க முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் விசுவாச வாழ்க்கையை விட்டு வழிவிலகி போகிறவர்களாயிருக்கிறீர்கள். விசுவாசத்திலே நடக்கிறீர்கள் என்று சொல்லி எல்லாருமே உங்களை ஒவ்வொரு பக்கம் தள்ளி தங்களுக்கு விருப்பமானபடி உங்களை நடத்தலாம் என்பது அல்ல. அதற்கு மாறாக நீங்களே மற்றவர்களிடத்திலே, நீங்கள் என்னை தவறாக நடத்திவிட்டீர்கள், பரவாயில்லை, நீங்கள் எனக்கு தீங்கு செய்தீர்கள், ஆனால் நான் இதை கர்த்தரின் கரங்களிலே விட்டுவிடப் போகிறேன் என்று சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:14 வசனத்தை பாருங்கள். கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. ஆம், கர்த்தர் அவனுக்கு பதில் செய்வார். இதேபோல பிரியமானவர்களே, பேதர் கூறும் கொள்கை என்னவென்றால், இந்த கள்ள போதகர்களை கர்த்தர் ஒரு நாள் பொறுப்பெடுப்பார். வேதத்தை விசுவாசியாத ஒருவர் மறித்த பொழுது அதை குறித்து ஒருவர் கூறும்பொழுது, இவர் உலகத்தை விட மேலான ஒரு இடத்திற்கு சென்று விட்டார் என்றார். ஆனால் பிரியமானவர்களே, உண்மையாகவே அவர் என்ன நிலைமைக்கு சென்றார் என்பது ஆண்டவருக்குத்தான் தெரியும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவருக்கு உண்டு. ஆனால் வேதத்தை சரியாக போதிக்கிறவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் இருக்கும் ஒரு எண்ணம் என்னவென்றால், ஆண்டவர் வரும் நாளிலே அவர்களை பார்த்து, மகனே, நீ இந்த வசனத்தை சரியாக போதிக்கவில்லை, இதில் உள்ளபடி நீ போதிக்கவில்லை, நீ மக்களுடைய குற்றச்சாட்டுக்கு பயந்ததினாலே அவ்வாறு செய்யவில்லை என்று கூறக்கூடாது. ஏனென்றால் வேதத்தை போதிக்கிற ஒவ்வொருவரும் அதை குறித்து அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தேவன் ஏதோ உறங்கிக் கொண்டிருப்பது போல சூழ்நிலை தெரியலாம். அவர் நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். இந்த கள்ள போதகர்களை அவர் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் ஆபகூக் தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்த எல்லாரையும் அவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். தொடர்ந்து பேதுரு சொல்லும்பொழுது, பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய அழிவு உறங்காது, நிச்சயமாக அது வரும். தொடர்ந்து வரும் வசனங்களை பார்ப்போம் என்றால், 4 வசனத்திலே பாவம் செய்த தேவ தூதர்களை குறித்தும், 5 வசனத்திலே நோவாவின் காலத்திலே உலக மக்களுக்கு ஆண்டவர் செய்தது என்ன என்பதை குறித்தும், 6 வசனத்திலே சோதோம் குமோரா மக்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தின் விளைவுகளை பற்றியும் அவர் நினைவுபடுத்தி எச்சரிக்கிறார். நன்றாக உதாரணங்களை பார்ப்போம் என்றால், பாவத்திற்கு எதிரான தண்டனை, உலகத்திற்கு எதிரான தண்டனை, மாம்சத்தின் கிரியைகளுக்கு எதிரான தண்டனையை இங்கே பார்க்கிறோம். பொதுவாக உலகம், மாமிசம், பிசாசு என்று சொல்லுவோம். இங்கே அப்போஸ்தலனாய பேதுரு முதலாவதாக பிசாசிற்கு எதிரான நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறார். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே நமக்கு எதிரான மூன்று காரியங்கள் இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய பகைஞர்கள் இவர்கள். அப்போஸ்தலனாய யோவான் 1 யோவான் 2:15 சொல்லும் பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உலகம் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள அழகான பூக்களை குறித்தோ, மலைகளை குறித்தோ, மரங்களை குறித்தோ, கடலை குறித்தோ அல்ல, இந்த உலகத்திலே தேவனுக்கு விரோதமாய் இருக்கும் காரியங்களை பற்றித்தான் அவர் சொல்லுகிறார். எனவேதான் அவைகளை நாம் நேசிக்க கூடாது என்று சொல்லுகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது முதலாவது பிசாசை குறித்து அவர் சொல்லுகிறார். தேவன் எவ்வாறு பாவம் செய்த தூதர்களை தண்டிக்கிறார் என்று சொல்கிறார். தூதர்களை குறித்தும் பிசாசுகளை குறித்தும் இன்றும் அநேகர் அநேக விதமான காரியங்களை சொல்கிறார்கள். சொல்லப்போனால் தேவைக்கு அதிகமான முக்கியத்துவம் அவைகளுக்கு கொடுக்கிறார்கள். அநேக புத்தகங்கள் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளை குறித்து நேர்மறையான காரியங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும். போதகர் ஒருவர் இதை குறித்து சொல்லும்பொழுது, அந்தி கிறிஸ்து என்ற தலைப்பிலே ஒரு செய்தி வைத்திருக்கிறேன், ஆனால் அந்த செய்தியின் முடிவிலே நான் கூறும் காரியம் என்னவென்றால், அந்தி கிறிஸ்துவை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது, நான் அவனை பற்றி அதிகம் தெரிய விரும்பவில்லை என்று சொல்லி முடிக்கிறார். நான் அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்பும் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுலோ அல்லது வேதத்தின் வேறு எந்த பகுதியிலிருந்தும் அந்தி கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதாக வாசிக்க முடியாது. ஆனால் பிலிப்பியர் 3:10 திட்டமும் தெளிவுமாக அப்போஸ்தலனாய பவுல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை அறிவதே நித்திய ஜீவன், அவரை சேவிப்பதே உண்மையான விடுதலை. யோவான் 17:3 பாருங்கள். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்துவை குறித்தோ சாத்தானை குறித்தோ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கட்டளையிடவில்லை. அவனை குறித்தும் அவனுடைய தந்திரங்களை குறித்தும் நாம் அறிவிக்காமல் இருந்துவிடக்கூடாது. அதை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆனால் அவனை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ள தேவையில்லை. கவுனியங்கள் வாசிக்கிறேன், 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பாவம் செய்த தூதர்களை என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பதை குறித்து அநேக வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அங்கே தேவ புத்திரர் என்று சொல்லப்படுவது தேவ தூதர்களை குறிக்கவில்லை. ஆதியாகமத்திலே மனிதர்களின் வம்ச அட்டவணைகளை பார்க்கும்பொழுது அந்த அட்டவணையின் வரிசைப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரை நம்மை வழிநடத்துகிறதாயிருக்கிறது. காயினின் வம்சத்தோடு திருமணம் செய்த குடும்பத்தின் சந்ததி பாவம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டபடியினாலே இறுதியாக தேவன் வெள்ளத்தினாலே அவர்களை அழித்தார். இதைத்தான் ஆதியாகமம் 6 கூறுகிறது. இங்கே 2 பேதுரு 2:4 சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இந்த சம்பவத்தை குறிக்கவில்லை. சரி, அப்படி என்றால் இந்த வசனம் சுட்டிக்காட்டும் சம்பவம் எது? பிரியமானவர்களே, யூதா இதை குறித்து பேசியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இவைகளை பற்றிய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல தீர்க்க தரிசிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். மனிதனானவன் பின்னான காலங்களிலேதான் இந்த பூமியிலே படைக்கப்பட்டவன். நாம் பூமியிலே அதிக காலமாயில்லை. மனிதன் சிருஷ்டிக்கப்படும் முன்னதாகவே தேவன் அநேக சிருஷ்டிகளை உருவாக்கியிருக்கிறார். அவைகள் அறிவு பெற்றவர்களாய் இருந்திருக்கிறார்கள். தேவனுடைய படைப்பாகிய இந்த தேவதூதர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு செல்கிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்து கலகம் பண்ணி சாத்தானை பின் சென்று விட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 பாருங்கள். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. சாத்தான், பிசாசு இவர்களுக்கு அநேகம் பெயர்கள் இருக்கிறது. இவன் ஏமாற்றுகிறவன். ஆரம்பத்திலிருந்தே இவன் பொய்யன். இவ்வாறாக தேவன் முதலாவது சிருஷ்டித்திருந்த சிருஷ்டிப்பு தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தது. அது மட்டுமல்ல, அவனோடு இன்னும் அநேக தூதர்கள் பின்னாலே சென்று விட்டார்கள். இங்கே பேதுரு சொல்கிற சத்தியம் என்ன? இவ்வாறாக பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் ஏற்கனவே அவர்களிலே சிலரை சங்கிலியினாலே கட்டி நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்படியென்றால் இன்னமும் பாவம் செய்த தூதர்களிலே சிலர் சங்கிலியினாலே கட்டப்படாமல் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் மிக சுறுசுறுப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேத வசனத்திலே நாம் வாசிக்கிற பிசாசுகள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பிசாசானவனை குறித்து தவறான போதனைகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இயற்கைக்கு புறம்பான ஒரு உலகம் உண்டு, அது உண்மைதான். எனவே பிசாசானவன் சில அற்புதங்களை செய்பவனாக இருக்கிறான். எனவே செய்யப்படும் அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் செய்தது என்று நாம் சொல்ல முடியாது. எனவே இந்த வசனம் மனிதர்கள் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்படும் முன்னாலே நடந்த சம்பவங்களுக்கு நம்மை கொண்டு செல்கிறது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நரகம் என்ற வார்த்தையானது அநேக இடங்களிலே சொல்லப்படாத ஒரு வார்த்தை. இது நாம் நினைப்பது போன்ற நரகம் அல்ல. நரகமானது தனது பணி செய்யும்படியாக இன்னமும் திறக்கப்படவில்லை. அதற்கு இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கிறது. பிசாசானவன் இன்னும் நரகத்திலே தள்ளப்படவில்லை. தேவனுடைய சிருஷ்டிப்புகளின் மத்தியிலேதான் இருக்கிறான். அவன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளும் கடந்து போகிறான். இதைத்தான் யோபுவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி உலகம் முழுவதும் சுற்றித் திரிகிறான். பிசாசானவன் நரகத்திலே இல்லாவிட்டாலும் பாவம் செய்த சில தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறார். சங்கிலி என்று சொல்லப்படுவதற்கான கிரேக்க வார்த்தையின் பொருள் குழி என்பதாகும். ஆம் பிரியமானவர்களே, இந்த தூதர்கள் இருளான குழிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நரகம் என்று சொல்லும்பொழுது அங்கே நெருப்பை குறித்து சிந்திக்கிறோம். ஆனால் அது இருள் நிறைந்த இடமாக சொல்லப்படுகிறது. இருளும் நெருப்பும் இணைந்து செல்ல முடியாது. ஏனென்றால் நெருப்பு வரும்பொழுது அங்கே வெளிச்சம் உண்டாகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நித்திய நித்தியமான இருளிலே இருப்பதை குறித்து எண்ணி பார்க்க முடிகிறதா? நியாய தீர்ப்புகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த பாவம் செய்த தூதர்கள் தண்டனை பெறவில்லை. தண்டனைக்குரிய நியாய தீர்ப்பு பெற்றுவிட்டார்கள். தேவன் அவர்களை குற்றவாளிகள், பாவிகள் என்று தீர்த்து விட்டார். தண்டனைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? தேவனுடைய வார்த்தையை தவறாக போதிக்கிறவர்களுக்கும் தண்டனை உண்டு. இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை குறித்து நாம் எச்சரிக்கையுடையவர்களாயிருக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல, கள்ள போதகர்கள். ஆரம்பத்திலே இவருடைய பேச்சு வேத புத்தகத்தை நன்றாக விசுவாசிக்கிறவர்களாகவும் உண்மையான விசுவாசி போலவும் தெரியும். ஆனால் சற்று காலத்திற்கு பின்னதாக அவர்கள் வசனத்தை திரித்து போதிப்பதை கவனிக்க முடியும். அது மட்டுமல்ல, தாங்கள் விசுவாசிக்காததை மக்கள் விருப்பத்திற்காக போதிப்பவர்களாகவும் காணப்படுவார்கள். அடிப்படையாக அவர்கள் எதிர்பார்ப்பு, அவர்கள் நோக்கம் எல்லாமே அவர்களுக்கு தேவையான புகழ் கிடைக்க வேண்டும், பணம் கிடைக்க வேண்டும், தங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும். அதற்காகவே விசுவாசிகளை வசப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, நாம் கேட்கிற சத்தியங்களை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். வேத வசனத்திற்கு ஒத்ததாயிருக்கிறதா, அல்லது ஒரு வசனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய கொள்கையை உருவாக்கி பேசுகிறார்களா என்பதை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக பாவத்தை சுட்டிக்காட்டாமல் ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும் சொல்லுகிறவர்களை குறித்தும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். கள்ள போதகர்களை தேவன் நிச்சயம் தண்டனைக்குள்ளாக கொண்டு வருவார் என்று சொல்வதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தூதர்களுக்கு வந்த தண்டனை குறித்தும் மற்ற தண்டனைகளை குறித்தும் கூறுகிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்திலே உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக வந்து உட்கார்ந்தாலும் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவர்கள் உம்முடைய வசனங்களை பரிபூரணமாய் விசுவாசிக்கிறவர்களுடைய சத்தியத்தை கேட்கத்தக்கதாக எங்களை காத்துக்கொள்ளும். கள்ள போதகர்கள் எங்கள் வாழ்க்கையின் குறுக்கே வருவார்கள் என்றால் அவர்களை இனம் கண்டுகொள்ளும் உணர்வுள்ள தெளிந்த புத்தியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தவறான போதனைகளுக்கு நாங்கள் அடிமைகளாகி விடாமல் உம்முடைய வசனங்களை பரிபூர்ணமாய் நம்பி வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படிப்பட்ட தவறான போதனை செய்கிறவர்களை இனம் கண்டுகொண்டு மற்ற விசுவாசிகளுக்கு எச்சரிப்போலி கொடுக்க நீரே ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-12-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 10:11.